அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு, தாய்மொழி என்பது வெறும் தாய் சொல்லித்தந்த மொழி மட்டுமல்ல, தாய்மை உணர்வோடு பயன்படுத்த வேண்டிய மொழி என பாடம் நடத்தினார் பாரதி. தாய்மொழி மீதான பற்று ஒவ்வொருவருக்கும் கட்டாய தேவை மட்டுமல்ல, அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும். இவ்வாறு தாயகம் போற்றும் தாய்மொழியான தமிழ் மொழியின் சிறப்புகளை கூறுவதற்காக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கல்வியியல் துறை தமிழ் பேராசிரியர் முனைவர் தா தமிழ்ச்செல்வன் அவர்கள் பெயரிலும் சரி படிப்பிலும் சரி தமிழ் பற்று மிக்கவராக திகழ்ந்து வருகிறார். இவர் தமிழ் மொழியை பற்றி நமக்கு பல்வேறு வகையான சிறப்பு தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்மோட இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கல்வித்துறையில் தமிழ் பேராசிரியராக 25 வருடம் பணி அனுபவத்துடன் இன்று நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தா தமிழ்ச்செல்வன் அவர்கள் தற்போது நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார்.
வணக்கம்மா. புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். அத்தோடு உங்கள் அனைவருக்கும் உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் முனைவர் தா தமிழ்ச்செல்வன். அண்ணாமலை பல்கலைக்கழக கல்வியியல் துறையிலே தமிழ் பேராசிரியராக 25 ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
சார், இப்போ ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 21 தேதி வந்து உலக தாய்மொழி தினம் கொண்டாடிட்டு இருக்கோம் சார். அது கொண்டாடுவதற்கான காரணம் என்ன சார்?
1952 இந்த வருடத்துல பாகிஸ்தான்ல அரபு மொழியில தான் அனைத்து அரசு தேர்வுகளையும் மாணவர்கள் எழுத வேண்டும் இந்த ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதை எதிர்த்து அப்பொழுது பாகிஸ்தான்ல உள்ள மாணவர்கள் எல்லாம் போராடுறாங்க, வங்காளத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று. அப்படி போராடும் போது பல மாணவர்களுக்கு துப்பாக்கி சூடல இறக்குறாங்க, பொதுமக்களும் இறங்கி போராடுறாங்க. தாய்மொழிக்காக போராடுறதுனால பின்னாளில் அதை அரசு அனுமதித்தது, கட்டமாகவும் இயற்றியது. அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு அது உலக தாய்மொழி தினமாகவும் கொண்டாடப்பட்டது. காரணம், ஒரு மொழி அழிவதற்குரிய காரணமாக யுனெஸ்கோ என்கின்ற நிறுவனம் 21 காரணங்களை பட்டியலிட்டுக் கொண்டுள்ளது. அந்த பட்டியலில் முதல் காரணம், எந்த ஒரு நாட்டிலே அவர்களுடைய தாய்மொழி கல்வி மொழியாக இல்லையோ அந்த மொழி அழியும் என்று சொல்லியிருக்கிறது. எந்த ஒரு நாட்டிலே அவர்கள் பேசக்கூடிய தாய்மொழி வழிபாட்டு மொழியாக இல்லையோ அந்த மொழி அழியும். எந்த ஒரு நாட்டிலே அவர்களுடைய தாய்மொழியில் ஒரு தாய் தன்னை அழைப்பதை விரும்பவில்லையோ அந்த மொழி அழியும் என்று சொல்லி. அந்த வகையில் பார்க்கும்போது தாய்மொழி கல்வி மொழியாக இருக்க வேண்டும், பயிற்சி மொழியாக இருக்க வேண்டும். பள்ளிகளில் அவங்கவுங்களுடைய தாய்மொழியில் கல்வி சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். தேர்வுகளும் போட்டித் தேர்வுகளும் அந்த மொழியில் தான் அமைய வேண்டும் என்பது சிறப்பு. அப்படி அமைந்தால் மாணவர்களுக்கு அது எளிதாகவும் இருக்கும். புதிதாக ஒரு மொழியை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக பாடம் படிப்பது ரொம்ப சிரமம். ஆனால் தற்போது தமிழ் மாணவர்கள் தாய்மொழியது பயிற்சி மொழியது என்று தெரியாமல் எல்லோருமே தங்கிலீஷாகவும் தமிங்கலமாகவும் தான் தமிழை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வேதனைக்குரிய உண்மை. 1952 அந்த வருடத்தில் பாகிஸ்தானில் எழுந்த போராட்டத்தினுடைய விளைவாக இந்த நாளை பிப்ரவரி மாதம் 21 உலக தாய்மொழி தினமாக அகில உலகமே அங்கீகரித்து கொண்டு கொண்டாடி வருகிறது.
சார், இப்போ உலக தாய்மொழி தினம் கொண்டாடுவதற்கான காரணத்தை வந்து ரொம்பவே அருமையான முறையில சொன்னீங்க சார். சார், இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்கவுங்க பேசுற மொழி தான் தாய்மொழின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம தமிழ் மொழியோட பெருமைகள்லாம் என்னென்ன சார்?
நம்ம தமிழ் மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி வாழடும் என்று அறிஞர்களால் போராட்டப்பட்டது, பாராட்டப்பட்டது. அது உண்மைதான். நம்முடைய மொழி பேசுவதற்கு முன்பாகவே மொழி தோன்றிவிட்டது. காரணம், வாயை திறந்து ஒரு குழந்தை அழுகிறது என்றால் அது வாயை திறந்து அழ ஆரம்பிக்கும் போதே அகரம் என்கின்ற ஒலி பிறந்து விடுகிறது. வாயை மூடி இரண்டு உதடுகளையும் இணைத்து அழ ஆரம்பிக்கும் போது இம் என்கின்ற ஒலி பிறந்து விடுகிறது. ஆ இம் இம் கூட்டல் ஆ மா அம்மா. ஆ இப்பு இப்பு என்பது வாயை மூடும் போது உதடுகளை ஒட்டும் போது பிறக்கின்ற ஒலி. ஆ இப்பா அப்பா. ஆக அம்மா அப்பா ஆ இந்த ஒலிகள் எல்லாம் அழும்போது எளிதாக பிறக்கின்றன. அது மட்டுமல்லாமல் உயிர் ஒலிகள் 12, இந்த ஒலிகள் என்று சொல்லும் போது ஐந்து, ஆ இ உ ஏ ஓ, இந்த ஐந்து ஒலிகளும் உயிர் ஒலிகள். எழுத்துக்கள் என்று சொல்லும் போது தமிழ் மொழியில உயிர் எழுத்துக்கள் 12 இருக்கின்றன. இந்த 12 எழுத்துக்களில் எந்த ஒலியை உச்சரித்தாலும் அது உயிர் ஒலிதான். அது உள்ளே இருந்து வெளியே வரும்போது எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல் பிறந்துவிடும். மெய் ஒலி பிறக்கும் போது ஏதேனும் ஒரு தடை நாக்கின் மூலமாகவோ மூக்கின் மூலமாகவோ ஒரு தடையை உண்டாக்கி பிறக்கின்ற ஒலி மெய்யொலி. எந்த விதமான தடைகளுக்கும் உட்படாமல் பிறக்கின்ற ஒலி உயிர் ஒலி. இப்படி உந்தி முதலாக உள்ளத்திலிருந்து வெளியே வரக்கூடிய காற்று வெளியே வந்தாலே அகரமும் உகரம் மகரம் போன்ற உயிர் முக்கோண எழுத்துக்களும் பிற உயிர் எழுத்துக்கள் பிறந்து விடுகின்றன. இப்படி உயிர் எழுத்துக்கள் வாயை மூடும் போது மெய் எழுத்துக்கள் இப்படி தோன்றும் போது மொழி தோன்றி விடுகிறது. இது வேறு மொழிகளில் இல்லாத சிறப்பு. பொழுது ஆங்கிலம் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு ஆங்கிலம் தான் ஒப்பிட்டு பேசுவதற்கு தெரிகிறது, வேறு ஒரு மொழி அதிகமாக தெரிவதில்லை. தமிழிலிருந்து பிரிந்த மொழியாக தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்று பல மொழிகள் இருந்தாலும் நமக்கு அந்த மொழி அறிவு அதிகம் இல்லாத பட்சத்தினால ஆங்கிலத்தை தான் இதற்கு ஒப்பிடுகிறோம். ஆங்கிலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏ இ ஐ ஓ யு என்கின்ற ஐந்து உயிர் ஒலிகள் இருக்கின்றன, மீதி உள்ள எழுத்துக்கள் எல்லாம் மெய்யொலிகள். தமிழ் மொழியில உயிர் ஒலிகள் வாயை திறந்தவுடன் பிறப்பது, மெய்யொலிகள் வாயை மூடும் போது பிறப்பது. இந்த எழுத்துக்களுடைய ஒலிகளுடைய பிறப்பு முறையாக பள்ளிக்கு சென்று படிப்பதற்கு முன்பு ஒரு பாலர் பள்ளி ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி போன்ற பள்ளிகளுக்கு செல்வதற்கு முன்பே மொழி அறிவு வாய்ப்பதற்கு முன்பாகவே குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. அழுகின்ற ஒலியில் அகரம் உகரம் இகரம் உகரம் போன்ற எழுத்துக்கள் பிறந்து விடுகின்றன. வாயை மூடும்போது ஆ மா போன்ற ஒலிகள் பிறந்து விடுகின்றன. இப்படி பிறக்கும்போது குழந்தை முதன் முதலமாக பேசக்கூடிய மொழியே தமிழ் மொழியாகத்தான் இருக்கிறது. அது நம்முடைய தாய்மொழி என்று சொல்வதிலே பெருமை. வேறு மொழிகளில் அழக்கூடிய குழந்தை கண்டிப்பாக இந்த ஒலியை உச்சரிப்பது அரிது. ஆனால் எல்லா குழந்தையும் அகரத்தை தான் உச்சரிக்கும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு என்று வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையானது அகரம்தான், எல்லா மொழிகளுக்கும் முதன்மையானது அகரம்தான். அப்படி பார்க்கும்போது உலகத்தில் எந்த மூலையில் பிறந்தாலும் எந்த ஒரு இடத்தில் பிறந்தாலும் ஒரு குழந்தை வாயை திறந்து பேசும் போதே முதல் முதலாக பேசக்கூடிய ஒலி அகரம்தான். அந்த ஒலியை தமிழுக்கு முதலாக வைத்துள்ளது தமிழ் மொழி. பொதுவாகவே எல்லா மொழிகளிலும் அகரத்தை ஒட்டிய சாயருடைய எழுத்துக்கள் தான் மொழிக்கு முதலாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழுக்கு இது மிகவும் மிகவும் பொருத்தமாகவும் இருக்கும். குழந்தை வாயை திறந்து பேசுவதே அகரமாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ் மொழியை பார்க்கும் மட்டத்தில் தமிழ் மொழி உலகத்தின் முதல் மொழியாகவும் தமிழர்களுடைய தாய்மொழியாகவும் ஒரு தமிழ் குழந்தையினுடைய வாயை திறந்து ஒலிக்கின்ற முதல் மொழியாகவும் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை. இளமையிலேயே கற்றுவிடுகிறோம். தமிழ் மொழி அதை விட அதிகமான பெருமைகளை உடையது. பெருமைகள் என்று சொல்லும்போது இது பழமை என்பது மட்டுமல்ல, பல்வேறு விதமான வளங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. இன்றைக்கு உயர்தனி செம்மொழி என்று அதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது உயர்தனி செம்மொழிக்குரிய அனைத்து இலக்கணங்களையும் பெற்றுள்ளது. அதிலே மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. உலகத்திலே 6000 மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகள் பேசப்பிறாலும் அதிலே 6 மொழிகள் தான் உயர்தனி செம்மொழி என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்றுள்ளன. நம்மளுடைய இந்தியாவிலே நம்முடைய இந்திய மண் சார்ந்த மொழிகள் 2, ஒன்று தமிழ் இன்னொன்று வடமொழி. அப்புறமாக உலக மொழிகளை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரீக்கு லத்தீன் எபிரேய மொழி சீன மொழி இந்த 6 மொழிகளும் உயர்தனி செம்மொழி. இன்றைக்கும் வழக்கில் உள்ள மொழி தமிழ் மொழி. ஹீப்ரு மொழி என்று சொல்லக்கூடிய மொழி நான் படிக்கும் போது ஹீப்ரு என்று தான் நான் படித்திருக்கிறேன். இன்றைக்கு மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு இணையதள வளங்களை பார்க்கும் போது ஹீப்ரு என்பது போய் அரபு என்கின்ற வார்த்தை இருக்கிறது. அது காலங்கள் மாறும்போது மாறுகிறதா அல்லது நான் படிக்கும் போது உள்ள அறிஞர்களுடைய கருத்துக்களை நான் படித்தேன். தற்போது இணையதளங்கள் மூலமாக பலர் பதிவேற்றம் செய்கிறார்கள். அந்த வழியில் பார்க்கும்போது இன்று எபிரேய மொழி வந்து இஸ்ரேலில் இன்றைக்கும் அது ஆட்சி மொழியாக இருக்கிறது, அலுவல் மொழியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் அந்த எபிரேய பாசை பேசிக்கொண்டிருக்கின்ற யூத ஜனங்கள் எல்லாம் இஸ்ரேல் நாட்டிலிருந்து துரத்தப்பட்டார்கள். பல்வேறு நாடுகளுக்கு சென்று வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஒன்றாக கூடி வந்த பிறகு அவர்கள் மீண்டும் தங்களுடைய தாய்மொழியை விட்டுவிடக்கூடாது என்று அந்த தாய்மொழியை மீண்டும் உருவாக்கி இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டிலே தாய்மொழியாக இருப்பது அவர்கள் 2000 வருடங்களுக்கு முன்பு அதே நாட்டில் இருந்து பேசிய எபிரேய பாஷை. நம்மை விட அவர்களுக்கு அதிகமான மொழி உணர்வு இருக்கிறது. தமிழர்களுக்கு அந்த உணர்ச்சி குறைவு. மேடைகளில் தமிழில் முழங்குகிறோம், பொழுதுபோக்குக்காக பேசுகிறோம், காலம் கடக்கிறது, ஆனால் உணர்ச்சி என்பது இல்லை. பேசுகின்ற மொழியில் கூட முழுமையான தமிழ் இல்லை. தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து தமிங்கிலமாக பேசிக் கொண்டிருக்க தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து தங்கிலீஷாக பேசிக் கொண்டிருக்கிறோம். முழுமையான தமிழ் பேசுவதில்லை. தமிழுக்கு உயர்தனி செம்மொழி என்கின்ற அந்தஸ்து இருக்கிறது, தகுதி இருக்கிறது. உயர்ந்த மொழி, உயர்ந்த பண்பாடுகளை உடைய மொழி, கலாச்சாரங்களை உடைய மொழி, விழுமங்களை உடைய மொழி, உயர்மொழி. தனிமொழி என்றால் தனித்து இயங்க வல்ல மொழி. பிற மொழி சொற்களுடைய உதவி இல்லாமல் தமிழிலே பேசலாம், தமிழிலேயே சிந்திக்கலாம், தமிழிலேயே எழுதலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தனித்தமிழில் பேசவும் எழுதவும் சிந்திக்கவும் தக்க வளங்களை தன்னகத்தே கொண்ட மொழி தனிமொழி. செம்மொழி என்றால் செம்மையான இலக்கிய இலக்கண வளங்களை கொண்ட மொழி. தமிழினுடைய செம்மொழி வளங்களை சொல்லும் போது அது அகம் புறம் என்று மனிதனுடைய வாழ்க்கையை கூட ஒரு குறிப்பிட்ட வரையறையோடு பகுத்து பிரித்து தெளிவான இலக்கணங்களோடு அணுகிய மொழி, உணர்வுகளோடு கலந்த மொழி, வீரம் காதல் இப்படிப்பட்ட பண்புகளோடு இணைந்த மொழி, பக்திக்குரிய மொழி. ஆனால் காலப்போக்கில் தற்பொழுது தமிழுக்குரிய முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு அதனுடைய மதிப்பெண்கள் தேவையில்லை, உயர்கல்விக்கு அதனுடைய மதிப்பெண்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்கின்ற ஒரு தகவல் காரணமாக மாணவர்களுக்கும் தமிழ் மீதுவான பாசம், பற்று, ஈர்ப்பு, பிடிப்பு குறைந்து விடுகிறது. தற்பொழுது தேர்வுகளெல்லாம் போட்டித் தேர்வுகளில் தமிழ் இருக்கிறது. ஆனால் நுழைவுத் தேர்வுகளிலும் ஒரு சில பாடங்களை படிப்பதற்கும் தமிழ் இல்லாத காரணத்தினால ஆங்கில வழியில் படிக்க வேண்டும் என்பதற்காக தமிழை சற்று புறம் தள்ளிவிடுகிறார்கள். பிற மொழி ஆதிக்கம் அதிகரித்து விடுகிறது. இதன் காரணமாக வருகின்ற நாட்களிலே வருகின்ற வளர்கின்ற தலைமுறைகள் தமிழை விற்று தடம் மாறி சென்று விடுவார்களோ என்கின்ற ஒரு எண்ணமும் ஏற்படுகிறது. இருப்பினும் தனித்தமிழை தூக்கி பிடிப்பதற்கு இன்றைக்கு யாரும் இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய உண்மை. பட்டிமன்றங்களில் பேசுகிறார்கள், ஆனால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கூட தனித்தமிழில் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. பேசினால் அந்த நிகழ்ச்சிகள் அந்த அளவுக்கு வரவேற்பை பெறுவதில்லை. விளம்பரங்களில் தமிழ் இருக்கிறது, நிகழ்ச்சிகளில் தமிழ் இருக்கிறது இல்லை. இப்படி பல்வேறு இடங்களில் தமிழ் இல்லாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ் இருக்கிறது, தனித்தமிழ் இல்லை. எனவே தனித்தமிழ் இருக்க வேண்டும், தனித்தமிழில் பேச வேண்டும். ஒருவர் தனித்தமிழில் பேசினால் மட்டும்தான் அவரால் தனிமையான தனித்து ஒரு ஆங்கிலத்திலும் பேச முடியும். இரண்டு மொழிகளை கலந்து பேசுவோரால் எந்த ஒரு மொழியையும் முழுமையாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. எனவே தமிழில் எல்லா வளங்களும் இருக்கின்றன. பெருமையான மொழி, பழமையான மொழி, பல்வேறு இலக்கண இலக்கிய வளங்களை தன்னகத்தே கொண்ட மொழி, எல்லாம் ஐயமில்லை. இந்த வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், மாணவர்கள் மத்தியிலே கடத்தப்பட வேண்டும், வருங்கால தலைமுறைகள் வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். அந்த தமிழை வளர்ப்பதற்கு தங்களாலான உதவிகளை முயற்சிகளை செய்ய வேண்டும். அதற்கு பல பாராட்டுகளும் பதக்கங்களும் பட்டயங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட வேண்டும்.
சார், இப்போ தமிழ் மொழியின் பெருமைகளை ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். இப்போ தமிழ் மொழிகள்லயே பழங்கால மொழிகள் இருக்குல்ல சார், அதை பத்தின சிறப்புகள் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
தமிழ் மொழியை பற்றிய போன்ற பழங்கால மொழிகள் வந்து உலகத்துல மொத்தம் 6 மொழிகள் உயர்தனிச்ச மொழிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டுள்ளன. தமிழை போன்று பழைய மொழிகள் என்று பார்க்கும் போது நமக்கிட்ட அந்த அளவுக்கு மொழி வரலாறுகள் ரொம்ப பழங்காலத்திலிருந்தே இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு போர் நடக்கும். போர் நடக்கும்போது ஒரு அணி ஜெயிக்கும், இன்னொரு அணி தோற்கும். இந்த தோற்ற நாட்டில் உள்ள பெண்களை எல்லாம் கடத்தி கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் அவங்க வெற்றி பெற்ற நாட்டை சார்ந்தவர்கள் வச்சிருப்பாங்க. அங்கே அவர்களோடு திருமண உறவு வைத்துக் கொள்வார்கள். அப்பொழுது குழந்தைகள் பிறக்கும். இந்த தாயினுடைய மொழி ஒன்றாகவும் தந்தையினுடைய மொழி ஒன்றாகவும் இருக்கும். எனவே குழந்தை புதிய ஒரு மொழியை பேச ஆரம்பிக்கும். இப்படி புதிய புதிய மொழிகள் உருவாகும். அதன் பிறகு பெண்களை கொடுத்து எடுப்பது. ஒரு மலை இருக்கும். மலைக்கு இந்த புறத்தில் உள்ளவங்க இடமிருந்து பெண்களை அதிகமாக இன்னொரு நாட்டில் வந்து எடுத்துப்பாங்க. அப்படி திருமண உறவுகள் காரணமாகவும் புதிய மொழிகள் உருவாகின்றன. தொடர்புகள் துண்டிக்கப்படும் போதும் புதிய மொழிகள் உருவாகின்றன. இப்படி கிளை மொழிகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கின்றன. தமிழிலிருந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு போன்ற மொழிகள் எல்லாம் தமிழிலிருந்து கிளைத்த பிற மொழிகள். இவைகளெல்லாம் இடங்கள் மாறும்போது, காலங்கள் மாறும்போது, ஒரு சூழல் மாறும்போது புதிய ஒரு மொழியாகவே மாறிவிடுகிறது. முன்பு ஒரு காலகட்டத்தில் எல்லாமே தமிழாகத்தான் பேசப்பட்டிருந்தது. இப்படி ஒரு பல்லாண்டு காலங்களுக்கு முன்பு பார்க்கும்போது மொழிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கும். அப்புறமாக கிளை மொழிகள் என்று உருவாகும் போது மொழி கிளைத்து கிளைத்து பிரிந்து பிரிந்து 6000 மொழிகளுக்கு மேல வளர்ந்து விட்டது. இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருந்த இந்த 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 21 தேதி, இந்த நாள் கணக்கின்படி உலகத்தில் எத்தனை மொழி இருக்கிறது என்று நம்மால் சொல்ல தெரியாது. ஏனென்றால் கணக்கு பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலே தமிழில் பேச தெரியும், எழுத தெரியும் என்று எத்தனையோ பேர் தங்களுடைய விண்ணப்பங்கள்ல சொல்றாங்க. தனித்தமிழில் பேசுகின்ற அளவுக்கு திறமைகள் குறைவு, முழுமையான ஆங்கிலத்தில் பேசக்கூடிய அளவுக்கு அனுபவமும் குறைவு. ஆனால் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது அறிவினுடைய அடையாளம் என்று அகில உலகமே அங்கீகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலம் உருவாகிவிட்டது. எனவே இன்றைக்கு சூழலில் ஆங்கிலம் பேச வேண்டும், ஆனால் முழுமையான ஆங்கிலமாக பேச வேண்டும். பாரதி கூட யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது நெங்கும் காணோம் என்று பாடினார். காரணம், அவருக்கு 17 மொழிகள் தெரியும். 17 மொழிகள் அறிந்த ஒருவர் யாமறிந்த மொழிகளிலே என்று சொல்லுகிறார். நாம் அந்த வரியையே கோட் பண்ணி பேசிக் கொண்டிருக்கிறோம். பாரதி சொன்னார் என்று அந்த அனுபவத்தை பெறுவதில்லை. மொழிகள் பல கற்றால்தான், மொழிகள் பல பேசினால்தான் நமக்கு அந்த அனுபவம் வரும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கில் தான் சில பேர் பன்மொழி புலமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மற்றபடி 2, 3, 4, 5 மொழிகள் வரை அறிந்திருக்கிறார்கள். அதிகமாக அறிவது குறைவு. காரணம், நாம் வாழ்வுக்காகத்தான் தமிழ் படிக்கிறோம். ஒரு வேலை வேண்டும், சமுதாயத்தில் வாழ வேண்டும், அதற்காக ஒன்றை படிக்கிறோம் சொல்கிறோம். ஆனால் எல்லோருடைய கனவுகளும் இன்றைக்கு மருத்துவம், பொறியியல் இது போன்ற துறைகளில் ஈடுபட்டிருப்பதனால தமிழின் மீதான ஆர்வம் குறைந்து விட்டுகிறது. தனித்தமிழில் பேசுவதற்கான ஆர்வமும் குறைந்து விட்டது. இப்படி ஆர்வங்கள் குறையும் போது தனித்தமிழில் பேசுவதற்கான ஆர்வம் குறைந்து விட்டது. இப்படிப்பட்ட ஆர்வங்கள் குறையும் போது தமிழினுடைய வளர்ச்சியும் பாதிக்கிறது. வளர்ச்சி பாதித்து தளர்ச்சி உருவாகி விடுகிறது. இப்படி தளர்ச்சி உருவாகும் போது பிற மொழி சொற்களுடைய கலப்பு உருவாகி விடுகிறது. கலப்பு அதிகமாகும் போது அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை நோக்கி செல்வதில்லை. அது மட்டுமல்லாமல் மொழியினுடைய வளர்ச்சிக்கு அது தூண்டுகோலாகவும் இருப்பதில்லை. காரணம், இன்றைக்கு மாணவர்களுடைய இலக்கு முழுக்க முழுக்க மருத்துவ படிப்பிலும் பொறியியல் படிப்பிலும் அழகான வேலை, கை நிறைய சம்பளம், நகரங்களில் சம்பளம், 6 டிஜிட்டில் சம்பளம், 7 டிஜிட்டில் சம்பளம் என்று அதை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கையை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறார்கள். உணர்வு ரீதியாக இதை சிந்திப்பதில்லை. தமிழை படிக்கலாம், தமிழ் உணர்வோடு வாழலாம், தமிழ் கலாச்சாரத்தோடு வாழலாம், நோய் இல்லாமல் வாழலாம், எல்லாம் உண்மைதான். திருக்குறளை படிக்கிறார்கள், 4 மதிப்பெண் வேண்டும், 5 மதிப்பெண் வேண்டும் என்பதற்காக படிக்கிறார்களே தவிர கற்க கசலர என்று வள்ளுவர் சொன்ன குறளின் வெளியில் நிற்பதில்லை, அதை உணர்வதும் இல்லை. இது முன்பு தமிழிலே பல்வேறு வித இலக்கியங்கள் இருக்கின்றன, பாடல்கள் இருக்கின்றன. வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் கவிஞர் வழங்குகின்ற பாடல்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் கற்றுவிட்டும் எதையுமே உள்ளத்தில் கொண்டு நிறுத்துவதில்லை, அதை உணர்வதில்லை, கடந்து சென்று விடுகிறார்கள். 10ஆம் கிளாஸ் முடிஞ்சிட்டு அந்த புக்கெல்லாம் ஒதுக்கிடுறாங்க, அதை மனசில் வைத்துக் கொள்வதில்லை, வாழ்க்கைக்கும் பயன்படுத்துவதில்லை. ஆனால் அதை தாண்டிய ஒரு இலக்கிய வாசிப்பு வர வேண்டும். வந்தால்தான் மாணவர்களுக்கு அறிவிலும் தமிழ் கல்வியிலும் தமிழ் பெருமையை போற்றுவதிலும் பாராட்டுவதிலும் ஒரு ஈடுபாடு இருக்கும். இந்த ஒரு எண்ணம் அந்த மாணவருடைய மனதிலே உருவாக்க வேண்டும். அதற்கு தகுந்தவாறு அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். பக்குவப்படுத்த வேண்டுமென்றால் இன்றைக்கு எல்லோருமே படிப்பது பணம் சம்பாதிப்பதற்கு என்கிற நோக்கம் உருவாகிவிட்டது. லேர்னிங் ஃபார் ஏர்னிங். இந்த நோக்கம் உருவாகிய பிறகு தமிழை படிச்சு என்ன பண்ண போறீங்க, அதை பண்ண போறீங்க என்று ஆரம்பத்திலேயே கொஞ்சம் அவங்களை மட்டம் தட்டி பேசக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக உருவாகிறது. பள்ளிகளாக இருக்கட்டும், எங்காக இருக்கட்டும், தமிழை மட்டும் படித்தவர்களுக்கு, தமிழை மட்டும் பேசுபவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மரியாதை குறைவாகத்தான் இருக்கிறது. நான் தேர்வு அறைகளில் எல்லாம் பார்த்திருக்கிறேன், மாணவர்களை அமைதியாக இழுங்க, சத்தம் போடாதீர்கள், உள்ளிழுப்பாதீர்கள், அமைதி அமைதி என்று சொன்னால் எந்த மாணவர்களும் அமைதியாக இருப்பதில்லை. அதே நேரத்தில் என்னுடைய குரலை உயர்த்தி ஆங்கிலத்திலே உயர் மர்மரிங் வட்டுவாண்டு எக்ஸாமினேஷன் என்று ஆங்கிலத்தில் இரண்டு மூன்று வாக்கியங்களை அடுக்கடுக்காக பேசிவிட்டால் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்திற்கு வகுப்பறை அமைதியாக இருக்கிறது. அவர்கள் அவங்க வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ் மொழிகளுக்கெல்லாம் ஒரு பண்பு இருக்கிறது. ஜெர்மன் சூதுக்குரிய மொழி, ஆங்கிலம் விளம்பரத்திற்குரிய மொழி, வியாபாரத்திற்குரிய மொழி. அந்த வகையில் தமிழ் வந்து பக்திக்குரிய மொழி, காதலுக்குரிய மொழி. இப்படி ஒவ்வொரு இப்போ காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்கின்ற ஒரு தேவார பாட்டு, அதுபோக ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்குவது என்கின்ற திருவருள் பாடல், இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் வந்து நெஞ்சை உருக செய்யக்கூடிய அளவுக்கு கருத்துக்கள் அதில் இருக்கும். காதலை சொல்வதாக இருந்தாலும் தமிழை மொழியில் சொன்னால் அது சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஒருவன் ஆங்கிலத்திலே ஐ லவ் யூ என்று சொல்லிவிடலாம், தமிழில் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்வது மிகவும் சிரமம். இது ஒரு வகையில் பார்க்கும்போது தமிழ் வந்து வாழ்வோடு இணைந்தது. சாதாரணமாக பேசும்போது கூட நிசாரமாக பொய்யாய் கலந்து பேச முடியாது. கொஞ்சம் உண்மை இருந்தால்தான், மனசாட்சிப்படி உண்மை இருந்தால் மட்டும்தான் அதை பேச முடியும். பேசினால் உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையும் இருக்கும். ஆங்கிலத்தில் நுனிநாக்கில் எதை வேண்டுமாலும் பேசிவிடுகிறார்கள். பேசியது போன்று இருப்பதில்லை, வாழ்வதும் இல்லை. மாணவர்கள் தமிழ் மொழியில் படித்தால், தாய்மொழியில் படித்தால், அதை உயிராக நினைத்தால், உணர்வாக நினைத்தால் வாழ்க்கை வளம்படும். அது மட்டுமல்லாமல் அவங்க பொய் பேசி அறிய மாட்டார்கள், உண்மையைத்தான் பேசுவார்கள். ஏனென்றால் அது உணர்வோடு கலந்த மொழி. தாய்மொழி எல்லாமே உணர்வோடு கலந்தது தான். நம்மை பொறுத்த மட்டும் தமிழ் மொழி நம்மளோட உணர்வோடு கலந்தது, பொய் பேச வராது. ஏனென்றால் தமிழ் உணர்வோடு கலந்தது. காதலும் வீரமும் தமிழர்களுடைய உணர்வோடு கலந்திருப்பது, பண்பாடோடு கலந்திருப்பது. அவங்க பேசும்போது கூட அங்கே பொய்யை புனைந்து உரைக்க முடியாது, பொய்யாக பேச முடியாது, பொய்யான இட முடியாது, பொய்யாக ஒரு உறுதிமொழியை சொல்ல முடியாது. ஆனால் அந்நிய மொழியாக ஆங்கிலத்தை அதை எளிமையாக சொல்லிவிடுகிறார்கள். நம்ம அன்னை மொழியாகிய தமிழிலே அதை எந்த அளவுக்கு எளிமையாக சொல்ல முடியாது, சொல்லிவிடவும் முடியாது. சொன்னால் மனம் வலிக்கும், சொல்வதற்கு நாக்கே வராது. ஏனென்றால் தமிழ் மொழி வாழ்வோடு இணைந்த மொழி, உணர்வோடு கலந்த மொழி. தமிழுக்கு இந்த காதல் வீரம் என்கின்ற இரண்டு உணர்வுகளும் தமிழர்களுக்கு உண்டு. தமிழ் பேசினால் இந்த உணர்வு தானாகவே வந்துவிடும். எனவே பொய் உடைக்க முடியாது. அடுத்து பக்திக்குரிய மொழி. தமிழ் உண்மையிலே பக்திக்குரிய மொழி தான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்ற தமிழ் மொழியிலே பாடல்கள் பாடினால் அது சிறப்பாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழிலிருந்து கிளைத்த மொழியான தெலுங்கு பாடல்களும் சிறப்பாக இருக்கிறது. தெலுங்கு பாடலும் பாடல்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது. தமிழ் பாடலும் சிறப்பாகத்தான் இருக்கின்றன. இன்றைக்கு தமிழ் பாடல்கள் எல்லாம் ஆங்கிலம் கலந்த பாடல்களாக உருவாகிவிட்டன. இது ஒரு வேதனைக்குரிய உண்மை. தெலுங்கு பாடல்களும் சிறப்பாகத்தான் இருக்கின்றன. அவங்கவுங்களுடைய தாய்மொழிகளில் பாடுவது கேட்பது அவங்களுக்கு சிறப்பு. எந்த மொழியில் இவர்கள் தாய்மொழியை கொண்டார்களோ அவங்க அவங்க அவங்களுடைய தாய்மொழியில் அந்த பாடல்களை கேட்டால் மிகவும் சிறப்பாகவும் இருக்கும், உணர்வோடு கலக்கும்.
சார், இப்போ தமிழ் மொழியில பழங்காலத்துல இருக்கிற மொழிகளோட சிறப்புகளை ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். இப்ப உலகத்துல உள்ள மொழிகளோட எண்ணிக்கை எத்தனை சார் இருக்குது?
ஏமா, உலகத்துல ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் உள்ள கணக்குப்படி 6578 என்று நான் இணையதளத்துல வாசித்திருக்கிறேன். தற்பொழுது உள்ள சூழல் தெரியல. இதில் அதிகமாக பேசுறது சைன மொழி அதிகமாக பேசுகிறாங்க. தற்பொழுது எல்லா மொழிகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஆங்கிலம் அதிகமாக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது 6000 மொழிகளுக்கு மேல் என்று பொதுவாக சொல்லலாம் பல்வேறு மொழிகள் இறந்து கொண்டே இருக்கின்றன. நகர நாகரிகம், கிராமத்தில் இருக்கிறவங்க நகரத்தை நோக்கி செல்கிறாங்க, அப்புறமா மலைகளில் உள்ளவங்க இங்கே வர்றாங்க. புதிதாக அவங்க கற்றுக்கொள்வதெல்லாம் ஆங்கில மொழியாகத்தான் இருக்கிறது. வீட்டில் தாய்மொழி பேசுவாங்க, வெளியில் சென்றால் வேறு மொழி பேசுவாங்க, கடைவீதிக்கு சென்றால் வேறு மொழி பேசுவாங்க, திருமணத்திற்கு பிறகு வேறு மொழி பேசுகிறாங்க. நாளடைவில் அவங்களுடைய தாய்மொழி மறக்கப்படுகிறது, அது பேசப்படுவதும் இல்லை. ஆக புதிய மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். இப்படி அதிகமாக கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள தாய்மொழி மறக்கப்படுகிறது, புதிய மொழியினுடைய எண்ணிக்கை மேலோங்குகிறது. அப்படி புதிய மொழி என்கின்ற இடத்தை பெறுவது அநேகமாக ஆங்கிலமாக இருக்கிறது. ஏனென்றால் விளம்பரம், வியாபாரம் என்ற துறையை பார்க்கும்போது ஆங்கிலம்தான் அதிலே செங்கோல் செலுத்தி வருகிறது. ஏற்றுமதி இறக்குமதி என்று சொல்லக்கூடிய துறை எடுத்துக்கொண்டால் நான் எந்த நாட்டை சார்ந்தவர்களோடும் உரையாடி கொள்ளலாம். நமக்கு அந்த மொழி தெரிய வேண்டும் என்பது அவசியம் இல்லை. சைன மொழி எனக்கு தெரியாது. அந்த சைனாவில் உள்ளவரோடு நான் வர்த்தக உறவு வைத்துக் கொள்ள வேண்டுமானால் எனக்கு தெரிஞ்ச தமிழ் மொழியில் கணிப்புறையில் தட்டச்சு செய்து அதை கூகுள் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லக்கூடிய கருவி மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் மாற்றி அதன் பிறகு ஆங்கிலத்திலிருந்து சைனீஸ் பாஷைக்கு மாற்றி அந்த நாட்டிற்கு அனுப்பினால் அவர்கள் அதற்கு பதிலளிக்கிறார்கள். இப்படி கடித போக்குவரத்தெல்லாம் ஆங்கிலத்தின் மூலமாகத்தான் இன்னொரு மொழிக்கு பெயர்க்கப்படுகின்றன. இதனால ஆங்கிலம் அறிவது அவசியம் என்று எல்லோருமே ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். இதனால எங்கள் உலகத்தினுடைய அதிகமான நபர்கள் பேசக்கூடிய மொழியாக இன்றைக்கு ஆங்கிலம் தான் வளர்ந்து வருகிறது. ஆனால் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு வரை சைன மொழியிலும் அவர்கள் பழங்காலத்திலே பேசிய சைன மொழி இல்லை, தற்பொழுது அவர்கள் அதிகமாக பேசி வரக்கூடிய மொழி உலகத்தினுடைய முதல் மொழியாக அதிகமான மக்களால் பேசப்பட்டு வந்தது. தற்பொழுது ஆங்கிலம் அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தமிழ் என்று பார்க்கும்போது தனித்தமிழில் பேசக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. தமிழிலே எல்லா வார்த்தைகளையும் உச்சரிப்பதற்கும் தமிழிலே வார்த்தைகள் தனித்தமிழில் பேச முடியும், எழுத முடியும், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும், உரையாட முடியும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அனைத்து வளங்களும் இருக்கின்றன. சொற்களஞ்சிய பெருக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் தமிழர்கள் யாரும் தூய தனித்தமிழ் நடையிலே பேசுவதில்லை, மேடையிலே பேசுகிறார்கள். மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, மேடையில் பேசும்போது மேடையிலே தமிழ் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகளில் தமிழ் இல்லை. ஒரு விளம்பரத்தை பார்த்தாலோ, அழைப்புகளை பார்த்தாலோ, வீடுகளை பார்த்தாலோ, விடுதிகளை பார்த்தாலோ, பதாகைகளை பார்த்தாலோ, அப்புறமா கடை வீதிகளில் பார்த்தாலோ அந்த பலகைகளில் எங்குமே தமிழ் இல்லை. தமிழ் இருந்தாலும் குழம்பியகம் என்று இருப்பதில்லை, காபி ஷாப் என்று இருக்கிறது. இப்படி தமிழ் வார்த்தைகள் கூட யாருக்கும் புரிவதில்லை. அந்த அளவுக்கு சென்று கொண்டிருப்பது தான் வேதனைக்குரிய உண்மை. ஆனால் தாய்மொழி தினம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கொஞ்சம் தனித்தமிழில் பேசுவதற்கான ஒரு சிந்தனையையும் செயலையும் மக்கள் உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். ஒரு பேச்சு போட்டி என்றால் அதிலே பேசக்கூடிய மாணவனோ மாணவியோ ஒரு 5 நிமிடம் நன்றாக தயாரித்து வந்து தனித்தமிழில் அழகாக பேசி செல்கிறது. மேடையை விட்டு சென்ற பிறகு தன்னுடைய சக மாணவ மாணவிகளோடு பேசும்போது எப்படி பேசினேன், பரவாயில்லையான்னு கேட்குது, சூப்பராக பேசினா என்று கங்கராச்சுலேஷன் என்று கை கொடுக்கிறது. இப்படி மேடைகளில் பேசும்போது தமிழ் இருக்கிறது. சகஜமாக 2 பேர் உரையாடும் போது அங்கே ஆங்கிலம் உள்ளே வந்து புகுந்து விடுகிறது. ஆங்கிலம் புகக்கூடாது என்பதல்ல, எந்த மொழியிலும் பேசட்டும், ஒரு மொழியில் பேசும்போது இன்னொரு மொழியினுடைய கலப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்ள. தமிழில் பேசினால் தமிழில் தூய தமிழில் பேசுவது, ஆங்கிலத்தில் பேசினால் தூய்மையான ஆங்கிலத்தில் பேசுவது, கலப்படம் இல்லாத மொழியில் பேசுவது என்கின்ற ஒரு சிந்தனையோடு வாழ வேண்டும். பல மொழிகளில் பேசக்கூடியவன் எந்த மொழியிலும் தெளிவாக சிந்திக்க முடியாது. தாய்மொழியாகிய தமிழில் பேசுகிறவனால் தமிழில் சிந்திக்க முடியும். தற்பொழுது சைன மொழி என்று சொல்கிறோம். சைன மொழியில அங்கே வந்து எல்லாமே சைன மொழியில் தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஜப்பான் மொழியில் அவங்களுடைய தாய்மொழியில் தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி தாய்மொழியில் கற்றுக்கொள்ளும் போது அந்த மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது, அவங்களுடைய திறமை அதிகரிக்கிறது. அதனால அவங்க வந்து அதிகமான பொருட்களை இளமையிலேயே கண்டுபிடிக்கிறார்கள். பெரிய பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை எல்லாம் சின்ன வயதிலேயே கண்டுபிடிக்கிறார்கள். இதனால அந்த நாடு அதிகமாக முன்னேறி வருகிறது. தற்பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு துறை வந்து அதிகமாக வளர்ந்து வருகிறது. இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது கருவிகள் நம்மை பற்றி புரிந்து கொண்டு அது கட்டுப்படுத்துகிறது. இன்னும் சில நாட்களில் கருவிகளே நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காலம் உருவாகும் என்று இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவை கண்டுபிடித்த அறிஞர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்மை கண்காணிக்கிற, நம்மை கையாளுகிற, நம்மை மேற்பார்வையிடுகிற அளவுக்கு கருவிகளுடைய திறமை வளர்ந்து விட்டது. நாம் கேமராவை பார்த்தோம், ஆதார் கார்டை பார்த்தோம், கம்ப்யூட்டரை பார்த்தோம், சைபர் மெட்டீரியல்ஸையும் பார்த்தோம். பயப்படுத்துகின்ற ஒரு சூழல் உருவாகி கொண்டே இருக்கிறது. நமக்கு உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கருவிகள் கணிப்பொறிகள் எல்லாம் இன்றைக்கு நம்மை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றன என்கின்ற ஒரு சூழலுக்குள்ள போய்கொண்டே இருக்கின்றோம். இந்த செயற்கை நுண்ணறிவை மொழி வளர்ச்சிக்கு உதவினால் நல்லா இருக்கும். இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற உலா பேசிகள் எல்லாம் செயற்கை நுண்ணறிவு இருக்கிறது. நாம் பேசிக் கொண்டிருப்பதை அப்படியே தட்டச்சு செய்கிறது. அது மட்டுமல்லாமல் அதில் உள்ள பிள்ளைகளை திருத்துகிறது. ஒற்று பிள்ளைகளை தவிர வேறு பல பிள்ளைகளை திருத்தி விடுகிறது. நாம் தட்டச்சு செய்யும் போது அந்த எழுத்துக்களையும் வாசகங்களையும் வார்த்தைகளையும் புரிந்து கொண்டு தொடர்ந்து தட்டச்சு செய்யும் போது அந்த வார்த்தைகள் வரும்போது இந்த எழுத்து தானா என்பதை அறிந்து அந்த சொற்களை நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. இப்படி செயற்கை நுண்ணறிவு இன்றைக்கு மிக விரைவாக வளர்ந்து வருகிறது. இந்த செயற்கை நுண்ணறிவு என்கின்ற துறையை தனித்தமிழுக்கும் தமிழினுடைய உணர்வுக்கும் பயன்படுத்தினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இந்த துறையில் தமிழ் வளர வேண்டும் என்றால் தற்பொழுது இந்த துறை வளர்ந்து கொண்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு என்கின்ற துறை, இந்த செயற்கை நுண்ணறிவு ஒருவேளை நம்மை நாமே ஆளுகை செய்வதற்கு பதிலாக கருவிகள் நம்மை ஆளுகை செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கிறோமோ என்று நினைத்தாலும் பரவாயில்லை, அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது. தனித்தமிழ் வளர்வதற்குரிய நோக்கத்தில் இதை பயன்படுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மேடைகளில் தமிழ் இருக்கிறது, கலை நிகழ்ச்சிகளில் தமிழ் இருக்கிறது, ஆனால் நடைமுறையில் தமிழ் இல்லாமல் போயிட்டு அதுதான் ஒரு வேதனைக்குரிய உண்மையாகவும் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் இலக்கியங்களில் இல்லாத கருத்துக்கள் இல்லை, சித்தர் பாடல்களில் இல்லாத வாழ்வியல் செய்திகள் இல்லை, திருக்குறளில் இல்லாத வாழ்வியல் கருத்துக்கள் இல்லை என்று மாறுதட்டி சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அந்த கருத்துக்களை உணர்ந்தவர்களும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கருத்துக்களை அறிந்திருக்கிறார்கள், மேடையிலே பேசுகிறார்கள், வாழ்க்கையில் ரசிப்பதில்லை, உணர்வதில்லை, அதன் வழி நடப்பதும் இல்லை. இதுதான் தற்போது சூழலில் இது ஒரு நிதர்சனமயமான உண்மையாகவும் இருக்கிறது. எனவே மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, இதன் பிறகு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒரு பேச்சு போட்டியாக இருக்கட்டும், வகுப்பாக இருக்கட்டும், தனித்தமிழில் பேச வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆங்கில வழி பள்ளிகளில் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும். ஒரு ஆங்கில வகுப்பில் தமிழ் வகுப்பு என்றால் தமிழ் வகுப்பில் தான் அங்கே பேச வேண்டும். ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. இலக்கிய மன்றங்கள் நடத்த வேண்டும் ஊருக்கு ஊர். அந்த இலக்கிய மன்றங்களிலே தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் ஆராயப்பட வேண்டும், திறனாய்வு செய்யப்பட வேண்டும், விமர்சனம் செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட விமர்சனங்களிலும் திறனாய்வுகளிலும் தமிழ் சார்ந்த கருத்துக்கள் தனித்தமிழில் இடம்பெற வேண்டும். தனித்தமிழில் பேசுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். தமிழருடைய பண்பாடும் கலாச்சாரமும் பழக்க வழக்கங்களும் உயர்ந்த ஒழுக்கங்களும் மாணவர்களால் விதந்து நினைக்கப்பட வேண்டும், சிந்திக்கப்பட வேண்டும். அவர்கள் தமிழை போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் உணர்வுகளோடு வாழ்வதற்கும் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தற்பொழுது உள்ள சூழலில் 6000 மொழிகளுக்கு மேலே பயன்படுத்தப்படுகிறது, பேசப்படுகிறது. அதிலே 6 மொழிகள் உயர்தனி செம்மொழிகள். அந்த 6 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மண் சார்ந்த மொழிகள், ஒன்று தமிழ், இன்னொன்று வடமொழி. இதில் வேற்று நாட்டு மொழிகளில் ஒன்று எபிரேய பாஷை. இந்த எபிரேய பாஷை ஹீப்ரு என்று சொல்லக்கூடிய மொழி, இஸ்ரேலில் பேசப்படுகிறது. இந்த ஹீப்ரு மொழி இன்றைக்கும் அந்த இஸ்ரேல் நாட்டிலே தாய்மொழியாக இருக்கிறது. 2000 வருடங்களாக ஒரு 50 தலைமுறைகளாக ஒரு நாட்டிலே இல்லாத ஜனம் 50 தலைமுறைகளாக மீண்டும் அந்த நாட்டிற்கே குடியேற்றப்படுகிறது. அப்படி குடியேற்றப்படும் போது அவர்கள் யார், அவருடைய அடையாளம் இல்லை, தாய்மொழி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய தாய்மொழியை விட்டுவிடக்கூடாது என்று மீண்டும் அந்த ஹீப்ரு பாஷையை அவங்களுடைய நாட்டிலே கொண்டு வந்து அதை மாணவர்களுக்கெல்லாம் குழந்தைகளெல்லாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி பைபிளில் பழைய ஏற்பாடு இருக்கிறது. அது அந்த நாட்டிலே எபிரேய பாஷையில் தான் இருக்கிறது. அந்த எபிரேய் ஹீப்ரு பாஷையிலே 12 வருடத்திற்கு வயதிற்குள்ளே எல்லாத்தையும் படித்து முடிக்க வச்சு அப்படி ஒரு மொழி உணர்வோடும் உத்வேகத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மவர்கள் தமிழர்கள்தான். திருக்குறள் வந்து உலக இலக்கியங்களுக்கெல்லாம் உயர்ந்த ஒரு அற இலக்கியமாக போற்றப்படுகிறது, உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. ஆனாலும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மனப்பாட செய்விகளை தவிர வேற செய்விகளை படிக்க வேண்டும் என்றோ உணர வேண்டும் என்றோ வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டும் என்றோ சொல்லிக் கொடுப்பதில்லை. தமிழிலே எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கின்றன, அந்த இலக்கியங்களையும் சொல்லிக் கொடுப்பதில்லை. தமிழ் மருத்துவங்கள் இருக்கின்றன, சித்தர் பாடல்கள் இருக்கின்றன, நீதி இலக்கியங்கள் இருக்கின்றன, நீதி நூல்கள் இருக்கின்றன, அறநதிகள் இருக்கின்றன, ஆத்திச்சூடி கொந்தை வேந்தன் பஞ்சமே கிடையாது. இலக்கியங்களுக்கு இலக்கணங்களுக்கும் பஞ்சம் கிடையாது. ஆனாலும் அதை சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தை ஊட்டுவதும் இல்லை, அவர்களும் படிப்பதில்லை. காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ படி படி படி, மதிப்பெண்களை இடு, மருத்துவ படிப்பு படித்தால் நல்லது, அது அப்படி இருக்கும், சிறப்பாக இருக்கும், உடைய வாழ்க்கையை வளவாக்கும் என்று ஒரு கற்பனையிலேயே வாழ வைத்து கொண்டிருக்கிறோம், வளர்த்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களும் குழந்தைகளும் அதையே நம்பி படிக்கிறார்கள், எப்படியேனும் மருத்துவ படிப்பு மருத்துவ படிப்பு என்று. தமிழ் இலக்கியங்களே அதிகமாக உணர்ந்து அதன் வழி நடந்தால் நோயே வராதே. நோயே வராமல் இருக்கும்போது அதன் பிறகு மருத்துவம் அதற்கு மருத்துவ படிப்புன்றதற்கு அத்தனை கருத்துக்கள் தமிழிலே இருக்கின்றன. நோய்க்கெல்லாம் காரணம் மனம்தான். நோயை நீக்குவதற்கும் மனதால் முடியும். மருந்து என்கின்ற அதிகாரத்திலே வள்ளுவர் சொல்லுகிறார், நோயை அறியக்கூடிய அறிஞனுக்கும் அதாவது மருத்துவனுக்கும் அந்த நோயை குணப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். மருந்து கொடுக்கிறவனுக்கும் நோய் குணமாக வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். மருந்தை உண்பவனுக்கும் அந்த எண்ணம் இருக்க வேண்டும். மருந்து தயாரிப்பவனுக்கும் நோய் குணமாக வேண்டும் என்கிற சிந்தனை இருக்க வேண்டும். எல்லோருடைய மனமும் ஒன்றாக இருக்கும்போது நோய் கண்டிப்பாக குணமாகும் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு எல்லாமே வணிகமயமாகிவிட்டது, விளம்பர மயமாகிவிட்டது, வியாபார மயமாகிவிட்டது. கிட்னி ஆப்ரேஷன் பண்ணணும், லிவர் ஆப்ரேஷன் பண்ணணும் என்று சொல்லும்போது அங்கே விளம்பரம் ஓடுகிறது. அடுத்தால பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு படித்து முடித்து தான் பணி செய்து அதன் மூலமாக தனக்கு ஒரு கிளினிக்கை போட்ட வேண்டும் கட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். மருந்துகள் இருக்கின்றன, மருந்துகளை தயாரிக்கிறவங்களுக்கு அதிகமாக சம்பாதிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கிறது. யானோ தானோ என்று மாத்திரைகளை போடுறாங்க, அவங்களும் இந்த மருந்து என்னுடைய நோயை குணமாக்கும் என்று சிந்திக்கிறதில்லை. உணர்வு ரீதியாக உணராமலேயே எந்திரத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் தமிழர்கள் உணர்வு ரீதியாக எதையும் சிந்தித்து செயலாற்ற வேண்டுமானால் அவர்கள் தமிழை கற்க வேண்டும், உணர்வோடு கற்க வேண்டும், தமிழ் உணர்வோடு வாழ வேண்டும். அப்படியானால் தமிழ் சிறக்கும், தமிழர்களும் சிறப்பார்கள். தேவையற்ற துறைகள் வளரவும் செய்யாது, தேவையான துறை மட்டுமே வளரும். இனிமையாக இருக்கும், வாழ்வு சிறப்பாக இருக்கும், உணவுகளிலே கலப்படம் இருக்காது. ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையாக, எளிமையான ஒரு வாழ்க்கையாக, ஒரு வைராக்கியமான வாழ்க்கையாக, ஆரோக்கியமான வாழ்க்கையாக அது அமையும். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் எப்படி மொழியிலே கலப்படம் இருக்கிறதோ அதுபோன்று இன்றைக்கு எல்லா விஷயங்களிலும் பல்வேறு அம்சங்கள், பண்பாடுகளும், கலாச்சாரங்களும், வாழ்வியல் கூறுகளும் கலந்துவிட்டன. தமிழ் உணர்வுகளை பிரித்தெடுப்பதே சிரமம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழோடு பிற உணர்வுகளும் பிற இலக்கியங்களும் மொழிகளும் கலந்துவிட்டன. இன்றைக்கு தாய்மொழி தினமாக இருப்பதனால கொஞ்சம் அது சார்பாக சிந்தித்து அது சார்பாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வை உறுதியையும் மாணவர்களும் பொதுமக்களும் மேற்கொள்ள வேண்டும், உறுதியேற்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கு. கேட்ட உங்களுக்கும் வாய்ப்பை வழங்கிய புதுகை பண்பலகைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிமா வாரு.
நேர்களே, இதுவரை தாய்மொழியின் சிறப்புகளை முனைவர் தா தமிழ்ச்செல்வன் அவர்கள் நமக்கு ரொம்பவே அருமையான முறையில் எடுத்து கூறினார். அவர் கூறியது போல தாயை சிறந்ததோர் கோவிலும் இல்லை என்று நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த வார்த்தைக்கு இணங்க, நாம் தாயின் மீது எந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பும் வைத்திருக்கின்றோமோ அதே அளவிற்கு தாய்மொழியையும் மதித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது போன்ற பயனுள்ள பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. மேலும் இந்நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம்.